அன்பிற்கினிய நெஞ்சங்களே, மணவை .com வழங்கும் ஞாயிறு சிறப்பு திருவழிபாடு. திருவருகை காலம் இரண்டாம் ஞாயிறு.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எண்ணிலடங்காத நன்மைகளை நம் வாழ்வில் செய்து கொண்டிருக்கின்ற நம் தேவாதி தேவனை போற்றி புகழ்ந்து பாடுவோம்.
எம் உயர்ந்த வாசஸ்தலமதுவே எம் பூரண சீயோனே, கண்மலையின் மேலே கழுகு போல் உன்னதத்தில் வாழ்வோம். இயேசு பக்தர்களே ஜெயம் பெற்றே பிதாமுகம் காண்போம். எம் உயர்ந்த வாசஸ்தலமதுவே எம் பூரண சீயோனே. அதை நாடி பெற்றிடவே அன்பின் பூரணமே, அதிலே பயமில்லையே. அன்பர் இயேசுவிடம் அதை நாடி பெற்றிடவே, ஆவியால் நிறைந்தேன் அவர் அன்பிலே நடந்தேன். ஆசிரிம்ப ஆத்ம வாழ்வில் ஆனந்தம் கொள்வோம். எம் உயர்ந்த வாசஸ்தலம் அதுவே எம் பூரண சீயோனே, கண்மலையின் மேலே கழுகு போல் உன்னதத்தில் வாழ்வோம். இயேசு பக்தர்களே ஜெயம் பெற்றே பிதாமுகம் காண்போம். எம் உயர்ந்த வாசஸ்தலம் அதுவே எம் பூரண சீயோனே. சமாதானமே விசுவாச நம்பிக்கையே, மா பரிசுத்தமே மரணத்தின் பாடுகளே. மா சமாதானமே விசுவாச நம்பிக்கையே, மா பரிசுத்தமே மரணத்தின் பாடுகளே. தேவசாயருமே நபி பூரணமடைய, தூய வாழ்வை நாடி நாம் முன்னேறியே செல்வோம். எம் உயர்ந்த வாசஸ்தலம் அதுவே எம் பூரண சீயோனே, கண்மலையின் மேலே கழுகு போல் உன்னதத்தில் வாழ்வோம். இயேசு பக்தர்களே ஜெயம் பெற்றே பிதாமுகம் காண்போம். எம் உயர்ந்த வாசஸ்தலம் அதுவே எம் பூரண சீயோனே. சபையாய் அன்று இயேசுவை சந்திப்போம். வானங்கள் வழியே இறங்கி பரன் வருவார், வாஞ்சையாய் சபையாய் அன்று இயேசுவை சந்திப்போம். மீட்பின் நாள் நெருங்க தலைகள் உயர்த்திடுவோம், மத்தியவான விருந்தில் பங்கடைந்திடுவோம். எம் உயர்ந்த வாசஸ்தலம் அதுவே எம் பூரண சீயோனே, கண்மலையின் மேலே கழுகு போல் உன்னதத்தில் வாழ்வோம். இயேசு பக்தர்களே ஜெயம் பெற்றே பிதாமுகம் காண்போம். எம் உயர்ந்த வாசஸ்தலம் அதுவே எம் பூரண சீயோனே.
முதல் வாசகம் பாரூக் ஆகமத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 5 வசனங்கள் 1-9 முடிய. எருசலேமே, உன் துன்ப துயரத்தின் ஆடைகளை களைந்துவிடு. கடவுள் உனக்கு அருளும் மாட்சியின் பேரழகை என்றென்றும் ஆடையாக அணிந்துகொள். கடவுளிடமிருந்து வரும் நீதியை ஆடையாய் புனைந்துகொள். முன்னவரின் மாட்சியை மணிமுடியாக உன் தலைமீது சூடிக்கொள். கடவுள் வானத்தின் கீழ் உள்ள எல்லா நாடுகளுக்கும் உன் பேரொளியை காட்டுவார். நீதியில் ஊன்றிய அமைதி, இறைப்பற்றில் ஒளிரும் மாட்சி என்னும் பெயர்களால் கடவுள் உன்னை என்றென்றும் அழைப்பார். எருசலேமே, எழுந்திரு, உயர்ந்த இடத்தில் எழுந்து நில், கீழ்த்திசையை நோக்கு. கீழ்த்திசை முதல் மேற்றிசை வரை உள்ள எல்லா நாடுகளிலிருந்தும் உன் மக்கள் தூயவரின் சொல்லால் ஒன்று சேர்க்கப்பட்டு கடவுள் தங்களை நினைவு கூர்ந்ததற்காக மகிழ்வதைப் பார். பகைவர்கள் கடத்திச் சென்ற உன் மக்கள் உன்னை விட்டு பிரிந்து சென்றபொழுது நடந்து சென்றார்கள். ஆனால் கடவுள் அவர்களை உன்னிடம் திரும்ப அழைத்து வரும்பொழுது அரியணையில் வீற்றிருக்கும் மன்னர் போல் உயர்மிகு மாட்சியுடன் அழைத்து வரப்படுவார்கள். கடவுளின் மாட்சியில் இஸ்ராயல் பாதுகாப்புடன் நடந்து வரும் பொருட்டு உயர் மலைகள் என்றென்றும் உள்ள குன்றுகள் எல்லாம் தாழவும் பள்ளத்தாக்குகள் நிரம்பவும் இவ்வாறு நிலம் முழுதும் சமமாகவும் கடவுள் கட்டளையிட்டுள்ளார். மேலும் காடுகளும் நறுமணம் வீசும் மரங்கள் அனைத்தும் கடவுளின் கட்டளையால் இஸ்ராயலுக்கு நிழல் கொடுத்தன. கடவுள் தம் மாட்சியின் ஒளியில் மகிழ்ச்சியோடும் தம்மிடமிருந்து வெளிப்படும் இரக்கத்தோடும் நீதியோடும் இஸ்ராயலை அழைத்து வருவார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.
திருப்பாடல் 126.
இரண்டாம் வாசகம். அப்போஸ்தலரான புனித சின்னப்பர் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1 வசனங்கள் 4-6 மற்றும் 8-11 முடிய. உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு மன்றாடி வருகின்றேன். ஏனெனில் தொடக்க முதல் இன்று வரை நீங்கள் நற்செய்தி பணியில் என்னோடு பங்கேற்று வருகிறீர்கள். உங்களுள் இத்தகைய நற்செயலை தொடங்கியவர் கிறிஸ்து இயேசுவின் நாள் வரை அதை நிறைவுறச் செய்வார் என உறுதியாக நம்புகிறேன். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த அதே பரிவுள்ளத்தோடு உங்கள் மீது எத்துணை ஏக்கமாயிருக்கிறேன் என்பதற்கு கடவுளே சாட்சி. மேலும் நீங்கள் அறிவிலும் அனைத்தையும் உய்த்துணரும் பண்பிலும் மென்மேலும் வளர்ந்து அன்பால் நிறைந்து சிறந்தவற்றையே ஏற்று செயல்படுமாறு இறைவனை வேண்டுகிறேன். கடவுளின் மாட்சிக்காகவும் புகழ்ச்சிக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நீதியின் செயல்களால் நிரப்பப்பெற்று கிறிஸ்துவின் நாளுக்கென்று குற்றமற்றவர்களாக நேர்மையோடு வாழ்ந்து வர வேண்டுமென்றே இவ்வாறு செய்கிறேன். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். துய லூக்காஸ் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3 வசனங்கள் 1-6 முடிய. திபேரியு சீசர் ஆட்சி செய்து வந்த 15 ஆண்டில் போந்தியு பிலாத்து யூதேயாவின் ஆளுநராக இருந்தார். ஏரோது கலிலேய பகுதிக்கும் அவன் சகோதரராகிய பிலிப்பு இந்துரேயா திரக்கோனித்து பகுதிகளுக்கும் லிசானியா அபிலேன் பகுதிகளுக்கும் குறுநிற மன்னர்களாக இருந்தனர். அன்னாவும் கயப்பாவும் தலைமை குருக்களாயிருந்தனர். அக்காலத்தில் செக்காரியாவின் மகன் யோவான் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார். அவர் கடவுளின் வாக்கை பெற்றார், பாவ மன்னிப்படைய மனமாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதிகள் அனைத்திற்கும் சென்று அவர் பறைசாற்றி வந்தார். இதை பற்றி இறைவாக்கினர் எசையாவின் உரைகள் அடங்கிய நூலில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள், பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானவை நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும், மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இனிய இதயங்களே, சிறைச்சாலையில் உள்ள கைதிகளுக்கு உரை நிகழ்த்துவதற்காக இளங்குரு ஒருவர் அழைக்கப்பட்டார். மனமாறி புதிய மனிதர்களாக வாழுதல் என்ற தலைப்பில் அந்த இளங்குரு தன்னுடைய உரையை தயாரித்திருந்தார். இருப்பினும் உரையை எப்படி ஆரம்பிப்பது என்று அவருக்கு குழப்பமாக இருந்தது. இந்த குழப்பத்தோடு உயரமாக இருந்த மேடையை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். அவரது சிந்தனை முழுதும் உரையில் இருந்ததால் படியில் தடுமாறி மேடையில் முகங்குப்புற விழுந்தார். அங்கிருந்த கைதிகளில் பலர் சத்தம் போட்டு சிரித்தனர். இளங்குரு அவமானத்தில் கூனிக்குறுகி வெட்கி போய்விட்டார். இருந்தாலும் மனதில் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு மீண்டும் எழுந்து தன்னுடைய உரையை இவ்வாறு ஆரம்பித்தார். அன்புக்குரிய சகோதரர்களே, நான் சொல்ல வந்த செய்தி இதுதான். சந்தர்ப்ப வசத்தாலோ அல்லது வேறு காரணத்தாலோ தடுமாறி விழுந்த ஒரு மனிதன் அங்கேயே விழுந்து கிடக்க வேண்டிய அவசியமில்லை. அல்லது தான் வீழ்ந்ததை பற்றி எண்ணி எண்ணி எதிர்கால வாழ்வை பாலடிக்க வேண்டிய தேவையும் இல்லை. மாறாக மீண்டும் எழுந்து தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர முடியும், தொடர வேண்டும் என்று அருமையான ஒரு உரையை நிகழ்த்தினாராம். அசந்து விட்டார்கள் சிறை கைதிகள். மனித இயல்பு மற்றும் பலவீனத்தின் காரணமாக தடுமாறி வீழ்வது என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. நீதிமான் ஒரு நாளைக்கு 7 முறை வீழ்வதாக விவிலியம் பறைசாற்றுகின்றது. தான் செய்ய விரும்புவதை செய்ய முடியாமலும் செய்ய விரும்பாததையே செய்வதாகவும் அதற்கு காரணம் தனக்குள் இருக்கும் பாவ இயல்பு என்றும் புனித பவுல் கூறுகிறார். இருப்பினும் இப்படிப்பட்ட பாவ அடிமைத்தனத்தில் நாம் தொடர்ந்து மூழ்கியிராமல் மனம் மாறி திருந்தி வருவதே இறைவனது விருப்பமாக இருக்கிறது என்பதை இன்றைய நற்செய்தி விளக்குகின்றது. அடிமைத்தனத்தில் வாழ்ந்து வந்த இஸ்ராயல் மக்கள் புதிய வாழ்வுக்கு அழைக்கப்படுவதை நாம் விவிலியத்திலே வாசிக்கின்றோம். பாவ மன்னிப்பு அடைய மனம் மாறுவதற்கான இறைவனின் அழைப்பு திருமுழுக்கு யோவான் வழியாக இன்றைய நற்செய்தியிலே சுட்டிக்காட்டப்படுவதையும் நாம் நினைவு கூறுவோம். மனம் மாறுவதற்கான கடவுளின் அழைப்பு காலந்தோறும் தொடர்ந்து வருவதை விவிலியத்தில் காண முடிகிறது. ஒரு சில உதாரணங்களை நாம் பார்க்கலாம். தீயவர் தாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் விட்டு மனம் மாறி என் நியமங்கள் அனைத்தையும் கை கொண்டு நீதியையும் நேர்மையும் கடைபிடித்தால் அவர்கள் வாழ்வது உறுதி என்று எசேக்கியேல் ஆகமத்திலே ஆண்டவர் கூறுகிறார். சீராக் ஆகமத்திலே உன் பாவங்களை அறிக்கையிட வெட்கப்படாதே என்ற ஒரு வசனம் உள்ளது. பழைய மனிதருக்குரிய இயல்பை களைந்து விடுங்கள் என்று புனித பவுல் கூறுகிறார். மீண்டும் அவர் இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை களைந்து விடுங்கள் என்றும் கூறுகிறார். இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கும் இந்த மனமாற்றம் இந்த மாபெரும் கருத்துக்களை உள்ளடக்கியது. திருமுழுக்கு யோவானின் மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்ற சொற்றொடர் இதையே சுட்டி காண்பிக்கின்றது. மனம் மாறுதல் என்றால் பழைய வாழ்வை விட்டுவிடுதல், திருமுழுக்கு பெறுதல் என்றால் புதிய வாழ்வை தழுவிக்கொள்ளுதல். பாவத்தை பற்றிய அறிவே மீட்பின் தொடக்கம் என்கிறது லத்தீன் பழமொழி ஒன்று. தன்னுடைய பாவத்தை நியாயப்படுத்தாமல் அதை தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கின்ற மனிதரே இறைவனுக்கு ஏற்றவராக இருக்கின்றார். பழைய ஏற்பாட்டில் தன்னுடைய பாவத்திற்காக மனம் வருந்தி அதை விட்டுவிட தயாராக இருந்தவர் தாவீது அரசர். நாத்தான் இறைவாக்கினர் தன்னுடைய பாவத்தை சுட்டிக்காட்டியவுடன் கொஞ்சமும் அகந்தையின்றி, இறைவா, என் குற்றங்களை நான் உணர்கிறேன், உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன் என்று அறிக்கையிடுகின்றார். பாவம் செய்த பின்பும் அதற்காக மனம் மாறாமல் பாவத்தில் நிலைத்திருந்து அழிவை சம்பாதித்துக் கொண்டதற்கு உதாரணமாக விளங்குபவர் இசையேல் அரசி. நாபோத் என்பவரின் திராட்சை தோட்டத்தை அபகரிக்க நாபோத்தை சூழ்ச்சியாக கொலை செய்த இசபேல் இறுதியில் தண்டிக்கப்படுகிறார். புதிய ஏற்பாட்டில் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து அதற்காக மனம் வருத்தப்பட்டு மனம் திருந்தி அதன் அடையாளமாக தன்னுடைய சொத்துக்களை ஏழைகளோடு பகிர்ந்து கொள்ள முன்வந்தவர் சக்கேயு. பன்றி சேற்றில் உழன்று அதிலே மகிழ்ச்சி காண்பது போல தங்களுடைய பழைய பாவ வாழ்வை விடாப்பிடியாக பிடித்துக் கொண்டு அதிலே நிலைத்திருந்தவர்கள் இந்த பரிசேயர்கள். நாம் யாரை போல இருக்கிறோம்? தாவீது மற்றும் சக்கையு போல மனம் மாற தயாராக இருக்கிறோமா, அல்லது இசபேல் அரசி மற்றும் பரிசேயர்களைப் போல பாவத்திலேயே நிலைத்திருக்கிறோமா? மனம் மாறுங்கள் என்று அழைப்பு விடுத்த இயேசு அதோடு நற்செய்தியை நம்புங்கள் என்றும் அழைப்பு விடுக்கிறார். நற்செய்தியை நம்புவது என்பது இயேசு தரும் புதிய வாழ்வை தழுவிக் கொள்வதாகும். புதிய வாழ்வை தழுவிக் கொள்ள மறுக்கும் எந்த மனமாற்றமும் தன்னிலே அர்த்தமற்றதும் பயனற்றதுமாகும். மனம் மாறுதல் என்பதற்கான கிரேக்க சொல் மெத்தனோயா என்பதாகும். அதற்கான அர்த்தத்தை ஆண்ட்ரூ கிங்ஸ்லி என்பவர் கூறுகிறார். மெத்தனோயா என்பது பாவ பழக்க வழக்கங்களை விட்டுவிடுவது மட்டுமல்ல, மாறாக ஒரு மனிதனுடைய வாழ்வின் அடிப்படை தளங்களில் பண்புகளில் புதிய மாற்றத்தை கொண்டு வருவதுமாகும். பழைய வாழ்வு முறை, பழைய வழிபாட்டு முறைகள், பழைய மனப்பக்குவங்கள், பழைய உளப்பாங்கு முதலியவை தூக்கி எறியப்பட வேண்டும். காரணம், அவற்றால் வாழ்வு கிடைக்கப் போவதில்லை. இவற்றை வைத்துக் கொண்டு நமது வாழ்வை நல்வழியில் தொடர முடியாது. அறிவிலும் அனைத்தையும் உய்த்துணரும் பண்பிலும் சிறந்தவற்றையே ஏற்று செயல்பட நீதியின் செயல்களால் நாம் நிரப்பப்பட்டு நேர்மையோடு வாழ இறைவனை இறஞ்சுவோம்.
எங்கள் அன்பின் தெய்வமே, கடந்து சென்ற நாட்களில் எங்களை கண்மணி போல் காத்து வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். வருகின்ற நாட்களில் உமது கரம் எங்கள் எல்லோர் மேலும் இருப்பதாக. பயப்படாதே, மகிழ்ந்து கழிகூறு. இறைவன் பெரிய காரியங்களை செய்வார் என்று நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக உம்மை துதிக்கிறோம். வனாந்திரமான எங்கள் வாழ்க்கையை செழிப்பாக மாற்றும். எங்கள் குடும்ப வருமானங்களில் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதங்களை தாரும். விழிநீர் மழ்க வேண்டுகின்றோம் இறைவா. எங்கள் நாடுகளில், எங்கள் வீதிகளில், எங்கள் வீடுகளில் எவ்வித பிணி நோய் அணுகாமல் சங்கடங்களின்றி யாவரும் சுகமாய் வாழ அருள் பொழிவீராக. எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகின்ற பாவங்கள், சாபங்கள், யாதிகள் யாவும் உமது வல்லமையினால் விரட்டப்படுவதாக. எங்கே இரண்டு அல்லது மூன்று பேர் கூடியிருக்கிறார்களோ அங்கே நீர் இருப்பதாக கூறியிருக்கிறீர். இதோ எங்களோடு உம்மை நோக்கி வேண்டும். அனைவரும் உமது பிரசன்னத்தை இப்போது பெற்றுக் கொள்வார்களாக. அவர்களையும் அவர்களது குடும்பத்தினரையும் உமது அடைக்கலத்தில் வைத்து காத்துக் கொள்வீராக. இனி வரும் நாட்கள் எங்களுக்கு வழமை மிகுந்ததாக இருக்க வேண்டும் என்று உம்மை வேண்டுகிறோம். இறைவா, எங்கள் கவலைகள் அனைத்தும் அழித்து நாங்கள் மனநலமும் புதுவழமும் பெற்று மகிழ உம்மை வேண்டுகிறோம். ஆமேன்.
மேய்ப்பன் வருகை கூறும்
எங்கள் நீக்கர் வருகின்றா
சோலை தெய்வம் தந்த அழகன்றோ
அன்பு மொழி பேசி அருள்மொழி
அன்பு நெஞ்சங்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களையும் மற்ற அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க இப்போது தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், தூய ஆவி உங்களை என்றும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். அன்பு நெஞ்சங்களே, நீங்கள் இதுவரை கேட்டது www.manavai.com வழங்கிய ஞாயிறு சிறப்பு வழிபாடு. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் தவறாமல் கேளுங்கள். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் விமர்சனங்கள், கருத்துக்கள், ஆலோசனைகளை www.manavai.com க்கு மின்னஞ்சல் மூலம் எழுதுங்கள். நன்றி. அன்புடன், ஃபாதர் டெனிஸ் வாய்ஸ்.